நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி
ஆதி
காலத்திலே தில்லையில் திருமூலர்
காலத்திலே
அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர்
ராமதேவர்
அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடல் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி
ஓம்
நமோ.
கிரியபவாரி நமோம்.
இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய குருவாகிய எங்களுடைய குருவாகிய சுவாமிராம் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். இன்று அவருடைய குரு பூஜை சமாதி தினம். அவரை பற்றிய பல சிந்தனைகளுடன் இந்த சத்சங்கத்தை செய்வோம் என்று இருக்கின்றேன். சுவாமிராம் அவர்கள் யோகி ராமையாவின் நேரடி சீடன். 1973 ஆண்டில் இலங்கையில் இருக்கும் தலைநகரான கொழும்பில் யோகி ராமையாவிடம் தீட்சை பெற்றார், கிரியா தீட்சை. அவருடைய பூர்வீக உத்தியோகம், அவர் அரசாங்கத்தில் பணியாற்றினார். அவர் தீட்சை பெறும்போது அவருக்கு ஒரு முப்பத்தி மூன்றிலிருந்து 40 வயதிற்குள் இருக்கலாம். 33 வயதில் தீட்சை எடுத்திருக்கின்றார். அவர் இந்த கிரியா தீட்சை பெற முன் அவருடைய உத்தியோகத்தை விட, அரசாங்க உத்தியோகத்தை விட ஹீலிங் என்று சொல்லப்படும் சிகிச்சை இல் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். அவர் அந்த ஹீலிங் என்ற பகுதியான அந்த சிகிச்சையை இந்தியாவில் மதுரை ஒரு பல்கலைக்கழகத்தில் பாண்டித்தியம் பெற்று அதில் சிறந்த வல்லுநராக ஹீலிங் மெத்தட் என்று சொல்லும் பிரிவில் மிக சிறந்து விளங்கினார் இலங்கையில். அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு யோகி ராமையாவுடைய தொடர்பு கிடைத்தது. 1973 ஆண்டு அந்த தொடர்பு அவருக்கு கிடைத்தபோது அவர் யோகி ராமையாவிடம் இந்த கிரியா யோகத்தை உன்னதமாக பயின்றார், தீட்சை பெற்று. அவருடைய வாழ்க்கையில் அவர் அடைந்த இந்த பெரிய நிலைக்குரிய காரணம் அவருடைய விடாமுயற்சி, வைராக்கியம், தான் எதையும் செய்வேன் என்று உறுதியோடு இருக்கும் திடகாத்திரம் அவரிடம் எனக்கு நன்றாக பிடித்த ஒரு விடயம். அது ஒரு எதிர்மறையான விடயமாக இருந்தால் கூட தன்னால் செய்ய முடியாதென்று அவர் ஒரு நாளும் ஒருவரிடமும் சொன்னதில்லை. எல்லாம் முடியும் என்று சொல்லுவார். அது எங்களுக்கு உலகியலை பொறுத்தவரையில் நாங்கள் நினைப்போம் அது முடியாது, இவர் என்ன சொல்லுகின்றார், அது சரியான கருத்து இல்லையே என்று. இருப்பினும் அவருடைய வைராக்கியமும் அவருடைய மன திடமும் எல்லாவற்றையுமே ஒரு கை பார்த்துடுவோம் என்று சொல்லுவார். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம் என்பதை நான் உணர்ந்தேன். அவர் இந்த கிரியா யோகத்தை அங்கு பயின்று இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யோகி ராமையாவுடைய சங்கத்தை ஒரு நடத்துனராக இருந்து நடத்தினார். அவர் பிறந்த இடம் தெல்லிப்பளை என்று சொல்லப்படும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஊர். அப்போது யாழ்ப்பாண நகரத்தில் யோகி ராமையா அவர்களுடைய 52 கிரியா சங்கங்களில் ஒரு சங்கம் அமைந்திருந்தது. ஆனால் அதன் கிளையாக சுவாமி ராம் அவர்களின் வீட்டை, அவருடைய வீடு இருந்த ஊருக்கு பெயர் இனிவில். அந்த இடத்தில் இருந்த அவருடைய வீட்டை யோகி ராமையா அவர்கள் துளசி பூஜைக்காக முக்கியத்துவம் கொடுத்து பிரகடனப்படுத்தினார். யாழ்ப்பாணத்தில் அவருடைய சங்கம் கிரியா பாபாஜி யாழ்ப்பாண கிளை யாழ் மாநகரத்தில் இருந்தாலும் அதற்கு இணையான கிளையாக சுவாமி ராம் அவர்களின் வீடு, அந்த வீட்டுக்கே சுவாமி ராம் வைத்த பெயர் பாபாஜி இல்லம். அந்த பாபாஜி இல்லத்தை யோகியார் துளசி பூசைக்குரிய இல்லமாக பிரகடனப்படுத்தினார். அந்த நேரத்தில் யோகி ராமையா அவர்கள் யாழ் செல்லும் காலங்களில் ஒரு சில முறைதான் சென்றிருக்கின்றார். சுவாமி ராம் வீட்டில் சென்று அங்கு துளசி பூஜை செய்வார். யாழ்ப்பாண மாநகரில் இருக்கும் சங்கத்தில் சத்சங்கம் நடத்துவார். இது என்னுடைய குரு சொல்லி நான் கேள்விப்பட்ட விடயங்கள். நான் அந்த காலத்தில் கிரியா யோகத்தில் இல்லை. ஆகவே அவர் சுவாமி ராம் யோகி ராமையா அவர்களுக்கு ஒரு அன்பான சீடராக இருந்தார் என்பது சுவாமி ராமின் மறைவுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு சில அவர்களுடைய நெருங்கிய கிரியா சாதகர்கள் மூலம் கிடைத்தது. அதுவரைக்கும் ரிஷி மூலம் நதி மூலம் என்ற முறைப்படி நான் அவரிடம் ஒன்றையும் கூடுதலாக விசாரிப்பதில்லை. நான் அவருடைய பிரதம சீடனாக இருந்தபோது அவர் சொன்னால் கேட்டுக்கொள்ளுவேன். நீங்கள் அதை அப்படி இருந்தீர்களா, இப்படி இருந்தீர்களா, என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் கேட்க மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு பக்தி. ஆகவே அவருடைய காலம் முடிந்த பின் தான் தெரிந்தது அவருக்கும் அவருடைய குருவான யோகி ராமையா அவர்களுக்கும் இடையில் இருந்த இணைப்பு. யோகி ராமையாவின் மற்றைய சீடர்களுடன் இல்லாத இணைப்பளவுக்கு ஒரு ஒரு இறுக்கமான இணைப்பு, அதாவது ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பிரிவில்லாத ஒரு இணைப்பு இருந்து வந்தது. அது சூட்சுமமாக இருந்ததென்றே நான் சொல்லலாம். சூட்சுமம் என்ற சொல்லை ஏன் பாவிக்கின்றேன் என்றால் பலருக்கு வழியால் அது தெரியாது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், யோகி ராமையாவின் திறமையான யோக சிகிச்சையில் யோகி ராமையா திறமை பெற்றவர். அதற்கு காரணம் வேறொன்றும் அல்ல, பாபாஜியின் அருள். அவர் பாபாஜியின் குழந்தை, பாபாஜியின் மைந்தன் யோகி ராமையா அவர்கள். ஆனால் அவர் பல்கலைக்கழகங்களில் இந்த யோக சிகிச்சையில் பாண்டித்யம் பெற்றவர் யோகி ராமையா அவர்கள். அதனால் அவர் ஒரு பெரிய வைத்தியசாலையையே, காரைக்குடி என்றும் அவர் பிறந்த இடத்தில் நிறுவி மக்களுக்கு வைத்திய சேவை செய்து வந்தார். உலகில் இருக்கும் பல பல்கலைக்கழகங்களில் யோகி ராமையா அவர்கள் வைத்திய பாசறை நடத்தினார். யோக சிகிச்சை பாசறை பலருக்கு யோகத்தினால் செய்யப்படும் சிகிச்சைகளை பற்றி மேலத்தைய டாக்டர்களுக்கே லெக்சர்ஸ் என்று சொல்லப்படும் கருத்துரைகளை கொடுத்தார். அதே பாணியில் என்னுடைய குருவாகிய சுவாமி ராம் வளர்ந்தார். அவர் ஒருவர் தான் அந்த நிலையில் வளர்ந்தார் என்பது அவருடைய மறைவுக்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. ஆதலால் தான் அவருடைய தொடர்பு, யோகி ராமையா அவர்களுடன் இருந்த தொடர்பு பலருக்கு வழியால் தெரியாமலே இருந்தது. ஏனென்றால் என்னுடைய கருத்துப்படி, இது என்னுடைய ஊகம், இப்போது நான் சொல்லப்போவது, யோகி ராமையா அவர்கள் சுவாமி ராம் அவர்களுக்கு அந்த விஷயத்தில் பாண்டித்தியம் இருந்ததால், பாண்டித்தியம் என்று சொல்வதென்றால் கிரியா யோகத்தில் முக்கிய பயிற்சிகளை மேற்கொண்டு யோகி ராமையாவின் கீழ், இது என்னுடைய ஊகத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த சவுண்ட் ஹீலிங் என்று சொல்லப்படும் கிரியா யோகத்தில் அதி உயர்ந்த நிலையான நாத யோகத்தில் சுவாமி ராம் அவர்கள் தேர்ச்சி பெற்றார். அந்த நாத யோகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இன்று வரைக்கும் யோகி ராமையாவினுடைய மற்றைய சீடர்கள் யாராவது அந்த இடத்தில் பாண்டித்தியம் பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கவும் மாட்டாது என்பதே என்னுடைய ஊகம். ஏனென்றால் சுவாமி ராம் மாத்திரம்தான் அந்த பயிற்சியை மேற்கொண்டார். அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்குரிய காரணம் ஏன் மற்றவர்கள் செய்யவில்லை என்று உங்களுடைய மனதில் கேள்விகள் வந்தால் அதற்குரிய காரணம், அதை செய்வதென்றால் சுவாமி ராம் எனக்கு சொல்லுவார், எங்களுடைய முக்கியமான சீடர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் இறக்க துணிந்தால்தான் அந்த நிலைக்கு வரலாம் என்று. அந்தளவுக்கு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உங்களை துச்சமாக வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த நாத யோகத்தில், நாத யோகத்திற்கு நீங்கள் வருவது சகஜம், எல்லாரும் வரக்கூடிய ஒரு நிலை, அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்தளவு பயிற்சி செய்து, ஆனால் அந்த நாத யோகத்தை வைத்து யோக சிகிச்சை அளிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். அந்த இடத்தில்தான் சுவாமி ராம் அவர்கள் யோகி ராமையா அவர்களின் நெருங்கிய சீடனாக மறைமுகமாக இருந்து வந்தார். அது கடைசி வரைக்கும் பலருக்கு தெரியாது. இருப்பினும் என்னுடைய தூல குருவான சுவாமி ராம் அவர்கள், என்னுடைய சூட்சும குருவான யோகி ராமையா அவர்கள், இந்த இருவரின் ஆசீர்வாதத்துடன் என்னுடைய பயிற்சியில் எனக்கு தெரிய வந்த ஊகங்களும் உண்மைகளும் தான் இவை. ஆகவே சுவாமி ராம் அவர்கள் அடைந்த நிலை நாத யோகத்தில், அவருக்கு நாத யோகி என்ற பட்டமளிப்பு விழா கூட எங்களுடைய யோகா சங்கங்கள் மூலம் நடத்தப்பெற்றது. அந்த பட்டமளிப்பை அவருக்கு அவருடைய பாடசாலை அதிபரான மகாஜனா கல்லூரியில் படித்தார் தெல்லிப்பளையில். அவர் அந்த அதிபரான அதிபர் அவருடைய பாடசாலை குரு அந்த விழா வைபவத்தில் வழங்க, அதற்கு சுகி சிவம் அவர்கள் கருத்து தெரிவித்தார் அந்த விழாவில். அந்த சுகி சிவம் அவர்கள் தெரிவித்த கருத்தை உங்களுக்கு இங்கு எல்லோருக்கும் வாசித்து காட்டுகின்றேன். அது சுவாமி ராமை பற்றி அவர் அந்த விழாவில் அறிந்து கொண்ட அற்புதம். சுயசுவம் சொல்லுகின்றார், ஒரு கச்சேரி நடக்கின்றது, பாடகர் தான் ஒரு ராகத்தில் பாட, வயலின் கலைஞர் தமக்கு தெரிந்த ராகம் வாசிக்க, மிருதங்கம் வாசிக்கின்றவர் பாடுகிறவர் வகுத்து கொண்ட தாளத்தை சட்டை செய்யாது தாம் அறிந்த தாளத்தில் வாசிக்க, சுருதி போடுகின்றவர் சம்பந்தமே இல்லாமல் போட, கச்சேரி கேட்க இனிமையாகவா இருக்கும் கேள்விக்குறி, சாதி சகிக்க முடியாது. இந்த சங்கீத கச்சேரி மாதிரித்தான் பலரது வாழ்க்கை கச்சேரி நடைபெறுகின்றது என்று சிவசிவம் திறமையாக தன்னுடைய பேச்சு வன்மையால் இதை சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றார், ஒன்றோடு ஒன்று ஒத்திசைவு இல்லாத போது கச்சேரி அதாவது வாழ்க்கை எப்படி சுகமான சங்கீதமாக இருக்க முடியும்? இந்த ஒத்திசைவை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அபூர்வமான இந்திய மெஞ்ஞான விஞ்ஞானமே யோக கலை. இந்த யோக கலை உணர்ந்த ஞானியருள் ஒளி வீசி சுடரும் ஞான சூரியனே, உடல் உள்ளம் உயிர் ஆன்மா இவை அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரும் அரிய யுக்தியே கிரியா யோக கலை. இதில் முயற்சியுமே உங்கள் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றது, நுகர்ச்சியும் தளர்ச்சியுமே உங்கள் அதிர்ச்சியை தீர்மானிக்கின்றது. யோக கலையின் அடிநாதம் சுவாசம். சுவாசம் என்றாலே சுவாசித்தல் என்று பொருள். சுவிசேஷமாக சுவாசம் செய்யும் ரகசியமே சுவாசம். இந்த சுவாசத்தை கவனித்தோர் கண்காணித்தோர் கடிவாளமிட்டு காற்றை ஏற்றி இறக்கும் கலை அறிந்து கொண்டோர் கூற்றை உதைக்கலாம் என்று கோபுரத்தில் நின்று கூவுகின்றார் திருமூலச்சித்தர். இது உண்மையா என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் தோன்றவே செய்யும், ஆனாலும் விளக்குகின்றேன். பூச்செடியில் பூத்திருக்கும் ஒரு பூவை கவனியுங்கள். அது அழகுற உயிர் வாழ்வது எதனால் சாத்தியம்? அளவான வெயில், மிதமான நீர். அதாவது வெப்பம், மிதமான தட்பம். வெப்பம் கூடினால் கருகிவிடும், தட்பம் ஆகிய நீர் கூடினால் அழுகிவிடும். எனவே தட்ப வெப்ப சீராக கிடைத்த மலர் அதிக புத்துணர்ச்சியுடன் நீண்ட நேரம் வாழ்கின்றது. மனிதனும் ஒரு மானுட மலர். இவனையும் தட்ப வெப்பமே தள தள என்று தவித்து வாழ வைக்கின்றது. வெப்பம் சூரிய கலையாகவும் தட்பம் சந்திர கலையாகவும் இந்த இரு மூச்சுக்காற்றுக்களின் இயக்கங்களையும் மிகச் சரியாக நடத்துபவனே மகாயோகி, மகாஞானி. கோபத்தால் காமத்தால் வெப்பமும் தாபத்தால் துயரத்தால் தட்பமும் என்று தடுமாறாமல் சுவாசத்தின் ஓட்டத்தில் தான் சிக்கி சீரழியாமல் தன் ஆளுமையில் சுவாசத்தை ஓட்டுகின்றவனே காற்றை கடக்கும் கலை அறிந்தவன் ஆகின்றான். இந்த யோகக்கலை ஒரு குரு பரம்பரையில் பலர் வந்துள்ளனர். அவர்கள் வழி மரபில் வந்த பாபாஜி கிரியா நாகராஜ் அவர்களின் சீடராகிய யோகி எஸ்ஏ ராமையா அவர்களிடம் கற்று தேர்ந்து இன்று கனடாவை மையமாக கொண்டு உலகெங்கும் தமது சீடர்களை உருவாக்கி வரும் சுவாமிராம் அவர்களின் அரிய அனுபவ புதையலே இந்த அழகிய புத்தகம். ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அனுபூதியில் பூத்த அழகு மலர் இது. இது அனுபவத்தின் சாறு. இதை இன்னும் வாசிக்கப் போகின்றேன் சில விடயங்களை. இதை சுவாமி ராமுக்கு நாதயோகி என்று பட்டம் நாங்கள் கொடுத்த விழாவில் சுகிசிவம் எழுதிய கருத்து அணித்துரை. அந்த விழாவிலேயே சுவாமி ராம் எழுதிய அற்புத புத்தகமான கிரியா யோகா முழுமையான தெய்வீக அகப்பார்வை என்ற தலைப்பில் உலகம் முழுவதும் அந்த நேரம் வெளியிடப்பட்டது. மீண்டும் வாசிக்கின்றேன் தொடர்ந்து. சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்ல விரும்பினால் சென்னைக்கு வெளியே உள்ள வழிகாட்டி கம்பம் திருச்செந்தூர் அம்புக்குறியை போட்டு கைகாட்டி நிற்கும். அது சொன்ன வழியில் போனால் நீங்கள் திருச்செந்தூர் போக முடியும். ஆனால் அந்த கம்பம் திருச்செந்தூர் போனதே இல்லை, போவதாக அதற்கு எண்ணமும் இல்லை. அதுபோல பலர் பல விஷயங்களை படித்துவிட்டு கேள்விப்பட்டவற்றை தொகுத்து சாமர்த்தியமாக ஒரு புத்தகம் ஆக்கி விடுவார்கள். ஆனால் சுவாமிராம் தனது அனுபவங்களை தான் ஒவ்வொரு எழுத்தாகவும் புளிந்து புளிந்து இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கின்றார். இயல்பான ஆசனங்களை சுட்டி உடலை ஒருநிலைப்படுத்தி சுவாச பயிற்சிகள் மூலம் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அடுத்து ஆன்மாவில் பிரவேசிக்கும் அற்புத ரகசியத்தை, கிரியா ரகசியத்தை இந்த புத்தகம் படிப்படியாக புரிய வைக்கின்றது. ஆறு சக்கரங்களையும் மலர வைத்து ஏழாவது சக்கரத்தில் பிரவேசிக்கச் செய்து தன்னை மனிதனையே கடவுளாக்கும் மகாசக்தி இக்கலைக்கு உண்டு. பிண்டத்திற்கும் அண்டத்திற்கும், பிண்டமாகிய நமக்கும் அண்டமாகிய பிரபஞ்சத்திற்கும் பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு என்பதை இப்புத்தகம் மூலம் நீங்கள் உணர முடியும். சக்கரங்களின் இயக்கம், முதல் சுவாசத்தின் முக்கியம் போன்ற பல ரகசியங்களை இதன் மூலம் உணர வாய்ப்பு உண்டு. பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகாயத்திற்கும் சக்கரங்களுக்கும் உள்ள தொடர்பு இதில் விளக்கமாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உடல், பிராணன், மனம், புத்தி, ஞானம் என்னும் ஐந்து சரீரங்களையும் சீர்படுத்தும் பயிற்சியே கிரியா யோகம். 18 வகை உடற்பயிற்சிகள் மூலம் இந்த யோகம் மனிதனை உயர்த்துகின்றது. வாழ்வையே ஆனந்த வைபவமாக்கும் வலிமை இந்த யோகத்திற்கு உண்டு. இதில் விளக்கப்பட்ட விஷயங்களை படித்தால் மட்டும் போதாது, பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதுவும் முறையான குருவின் வழியில் என்பதே மிக மிக முக்கியமான அம்சம். சர்க்கரை என்று எழுதி படித்தால் இனிக்குமா, சாப்பிட வேண்டுமோ? அது மாதிரித்தான் ஜாலியாக படிக்க மட்டுமல்ல, இந்த புத்தகம் வேலையாக எடுத்துக்கொண்டு நடைமுறையில் இறங்க வேண்டும். அதுவே மிக மிக அவசியம் இந்த கிரியா புத்தகத்தின் செய்திகளில். பிராணயாம போன்ற காற்று பயிற்சிகளை சுயமாக மேற்கொள்வது யோகக்கலை உண்டாக்கும். உங்கள் உடல், வாழ்க்கை முறை இவற்றை ஆராய்ந்து அது குரு மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டியது. எனினும் அதற்கான ஐ ஓப்பனர் பணியை இந்த புத்தகம் மூலம் பெறலாம். பாரத கதையில் பீமனும் ராமாயணத்தில் அனுமனும் தான் அதிக பலசாலிகள். காரணம், இருவரும் காற்றின் புதல்வர்கள். இதை வைத்து மகாகவி பாரதி காற்றின் புத்திரர்கள் பலசாலிகள் என்றால் நாம் அனைவருமே காற்றின் புத்திரர்கள் ஆனால் பலசாலிகள் ஆக முடியும் என்று ஒரு கட்டுரையில் எழுதுகின்றார். என்ன பொருள்? கும்பகம் என்று காற்றை வறுத்த நிறுத்த வலிமை பெற்றவர்கள் மிகவும் பலசாலிகள் ஆகின்றார்கள். 100 கிலோ மூட்டையை தூக்கும் தொழிலாளரை பாருங்கள். மூட்டையை தூக்கும் போது தன் காற்றை கப்பென்று அடக்கி தம் மூட்டையை தூக்குவார்கள். மூட்டையை கீழே போட்டதும் பெருமூச்சு விடுவார்கள். எத்தனை பெரிய மூட்டையை தாங்கும் பலம், காற்று கொடுத்த கடன். எனவே வாயு புத்திரர்கள் பலசாலிகள் என்பது ஆழமான அர்த்தமான வாசகம். இந்த பிராணயாமம் இப்பயிற்சியில் தருகிற பிராணயாம பயிற்சியில் தருகின்ற விடயம், காற்று பலசாலி ஆவது உங்கள் விருப்பம். இந்த நூலில் என்னை மிக கவர்ந்த செய்தி என்ன தெரியுமா? இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பெற்றோர்கள் தங்கள் மரபணுக்களில் உள்ள குறைகளை நீக்கப்பெற்று ஆரோக்கியமான பலசாலிகளான பிள்ளைகளை உலகிற்கு தர முடியும் என்கின்ற செய்தி. பரம்பரை பரம்பரையாக சில நோய்கள் தாக்குவதை தவிர்க்க முடியும் என்பது எல்லையற்ற மகிழ்ச்சி தரும் செய்தி. மரபணு குறைவை சரி செய்ய முடியும் என்பது உலகிற்கே இக்கலை கொடுக்கும் மிக உயர்ந்த வரம் என்பேன். நோய்களை குணமாக்கி அன்னமய கோஷத்தை தளிர வைத்து மனப்பிரச்சனைகளை சரி செய்து மனோமய சுவாசத்தை ஒளிர வைத்து ஆனந்த நிலையில் உங்களை நிலைநிறுத்தும் இந்த கலையை அவசியம் பயிலுங்கள். பாரம்பரியத்தின் வேர் அற்று போகாவண்ணம் புலம்பெயர்ந்த நிலையிலும் எத்தனையோ துயரங்களுக்கிடையிலும் இந்த கலையை கட்டி காத்து வரும் யோகி சுவாமிராம் அவர்களுக்கு இந்தியாவின் சார்பில் நன்றி சொல்லி விளைகின்றேன். ஒரே மனிதனுக்குள் 5 உடல்கள் செயல்படுகின்றன என்கின்ற செய்தியை கிரியா யோகம் மிக எளிய உதாரணம் மூலம் விளக்குகின்றது சுவாமிராமின் திறமையால். பூமியில் இருந்து எடுக்கப்படும் ஒரே குரூட் ஆயில் என்று சொல்லப்படும் அந்த ஆயிலில் தார், மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், விமான எரிபொருள் என்று நுட்பமாக பிரிக்கப்படுவது போல சூல தேகம், சூட்சும தேகம், மனம், புத்தி, ஆத்மா என்று 5 மனிதன் என்கின்ற குரூட் ஆயிலில் பிரிக்கப்படுகின்றது என்ற விளக்கம் இவரது தேர்ந்த முதிர்ச்சியின் அடையாளம். கருவறை தொடங்கி கல்லறை வரை ஒருவரை காப்பாற்றும் காலம் என்ற கலை இந்த யோக கலை. மரணம் இதன் மூலம் காலத்தை வென்று வாழ்பவர் பலர், மரணம் வென்றவர் சிலர். கிரியா யோகத்தின் புறப்பம்சம் ஏழாவது சக்கரத்தின் ஒளியுணர்வு, ஒளி உணர்வு சத்தம். இந்த சகசார மையம் பிட்யூட்டரி சுரப்பியுடன் தொடர்புடையது. அதனை கொண்டு வந்து மிகப்பெரிய அதனை தூண்டுவது மிகப்பெரிய வேலை. அதை அனாவசியமாக இலகுவாக செய்யும் சித்த புருஷர்கள் கிரியா யோகம் பயின்றவர்கள். ஒரு வெள்ளிக்கிழமையில் தொடங்கி ஒவ்வொரு பயிற்சியாக மேற்கொண்டு புதன்கிழமை வரை தனித்தனியான பயிற்சிகளை அளித்து வியாழக்கிழமையில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செய்யும் யோக பயிற்சி கிரியா யோக பயிற்சி முறை. இதை இந்த புத்தகம் மூலம் அறிய முடிகின்றது. யோகியின் வாழ்வு புது வாழ்வு, பூரண வாழ்வு, நிறைவான வாழ்வு. இதிலும் பாபாஜியின் கிரியா யோகம் இமயமலை போலவே தூய்மை, கம்பீரம், பேரழகுடன் உயர்ந்து விளங்குவது. அதனை சீடர்களுக்கு பயிற்றுவிப்பதுடன் பெற்றோரும் புரிந்து கொள்ள வசதியாக இப்புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மற்றோரும் புரிந்து கொள்ள வசதியாக இப்புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுவாமி ராம் அவர்களின் செயற்கரிய சேவையாகும். சேவை மேலும் வளர மனித குலம் பலர் போர் அற்ற பூரண சமாதான நல்வாழ்வு காண இறையருளை வேண்டுகின்றேன். அன்புக்குரிய சுகி சிவம். இதை நான் உங்களுக்கு வாசித்ததுக்குரிய காரணம் என்னவென்றால், யோகி ராமையாவை பற்றி கிரியா யோகம் என்றாலே என்னவென்று தெரியாத நிலையில் அந்த நேரத்தில் இருந்த எங்களுடைய பேச்சு வல்லுநர் சுகிசிவம் அவர்கள் கொடுத்த உரை. ஒரே நாளில் என்னுடைய குருவை பற்றி, எங்களுடைய குருவை பற்றி அவர் அறிந்த விதம் அற்புதம். ஆகவே எங்களுடைய குருவுக்கும் யோகி ராமையாவுக்கும், அவருடைய குருவாகிய யோகி ராமையா அவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்பை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது அவருக்கும் கிரியா யோகத்தை பற்றி விடயங்கள் தெரியாத ஒரு வெளியில் இருக்கும் ஒரு நல்ல பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர் உடைய கருத்துக்கும் இருந்த விடயத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே எங்களுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் இந்த நாத யோகத்தில் பாண்டித்தியம் பெற்று உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்று சொல்லலாம், ஆயிரக்கணக்கில் நிச்சயமாக இருக்கும் அவருடைய வாழ்நாளில் பலருடைய நோய்களை இந்த யோக சிகிச்சை மூலம், நாத யோக முறைப்படி, சவுண்ட் ஹீலிங் முறைப்படி நிவர்த்தி செய்திருக்கின்றார். அதுவும் சாதாரண நோய்கள் அல்ல, இறப்பை நோக்கி செல்லும் நோய்கள். அது கேன்சராக இருக்கலாம், வேறு கொடுமையான வருத்தங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்திருக்கின்றார். அதற்கு அவருடைய கடுமையான பயிற்சி தான் முக்கியம். அது மாத்திரமல்ல, யோகத்தில் முறைப்படி அந்த யோக சிகிச்சையை அளிப்பதென்றால் அஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்லப்படும் உங்களுடைய ஆன்மாவை உடலிலிருந்து வெளியால் கொண்டு போயிட்டு கொண்டு வரக்கூடிய திறன் எடுத்தால்தான் அந்த கலையை நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இருப்பவருக்கு செய்ய முடியும். அவரை நேரடியாக வைத்து செய்வது, முன்னால் வைத்து செய்வது சுலபம். ஆனால் டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்று சொல்லப்படும் தூர இடத்தில் இருப்பவருக்கு இங்கிருந்து ஒன்றே செய்யும் சேவை மிகவும் அற்புதமானது. அதற்கு உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உடலை விட்டு வெளிக்கிட்டு சென்றால்தான் அது முடியும். பயந்து விடாதீர்கள். ஆன்மா உடலை விட்டு வெளிக்கிட்டால் அது இறந்த உடல். ஆனால் இந்த யோகக்கலையின் மகிமையால் அந்த ஆன்மாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அந்த ஆன்மாவை வெளியேற்றி திரும்ப உள்ளுக்குள் கொண்டு வரும் தைரியமான செயல் இந்த கிரியா யோகா கலையின் அதி உயர் நிலையான நாத யோகம். அதை எல்லோரும் அடையலாம், ஆனால் இறக்க துணிய வேண்டும் என்று முதல் துவக்கத்திலேயே சொல்லியிருந்தேன். குரு அதை சொல்லுவார். அதாவது பயப்படக்கூடாது. ஆன்மா போனால் திரும்பி வராட்டி, என்னுடைய நிலை என்ன என்று பயந்து விடுவீர்கள் என்றால் போன ஆன்மா திரும்பி வராது, உங்களுடைய உடலை இங்கு எரித்து விடுவார்கள். ஆகவே இந்த கலையில் மேல் நோக்கி வருவது பெரிய விடயம் பெரிய விடயம் அல்ல. ஏனென்றால் பயிற்சி மூலம் அந்த நிலைக்கு வந்துவிடலாம். ஆனால் அதை பாவித்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டுமென்றால் இந்த நோய்களை தீர்ப்பதற்கு அது யோகி ராமையா அவர்கள் செய்வார்கள். இலகுவாக அவரிடம் வழிவந்த சுவாமி ராம் என்ற சீடர் ஒருவரே அந்த நிலையை எட்டினார் என்பது என்னுடைய ஊகம். ஆகவே அவர் தான் படித்த கலையை எங்களில் சில பேருக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆனால் அந்த கலையை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அவரை மாதிரி சின்சியராக அந்த பயிற்சியை எங்களுடைய காலங்களில் 100% செய்யாததாலோ அல்லது அது எங்களுடைய உடலுக்கு தீங்காக வந்திருக்கக்கூடாது வரக்கூடாது என்பதற்காகவோ தெரியவில்லை. அதனுடைய இறுதி நிலையை ஒருவருக்கும் சொல்லித்தரவில்லை முழுமையாக. அதாவது இந்த நிலையில் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்றால், நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமென்றால், இந்த யோக சிகிச்சை செய்தவுடன் நாங்கள் எங்களுக்கே சில விடயங்கள் செய்து எங்களுடைய உடலை நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த யுக்தியை முழுமையாக அவர் சொல்லித்தரவில்லை. அதற்கு காரணம் விஷப்பயிற்சியில் விஷப்பரீட்சையில் நீங்கள் இறங்க வேண்டாம் என்பதே. ஆனால் அவருடைய பயிற்சி, அவருடைய சின்சியரான பயிற்சி, கிரியாயோக பயிற்சியை யோகி ராமையா அவர்கள் உணர்ந்து அவருக்கு அந்த கலையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதனால் தான் அவர் அதை பாண்டித்யம் பெற்றார். ஆகவே இன்று அவருடைய குருநாளான, அவருடைய சமாதி நாளாகிய இன்று அவருடைய நிலை எவ்வளவு உயர்ந்த நிலை கிரியா யோகத்தில் அவரை நாங்கள் எல்லோரும் குருவாக பெற்றது எவ்வளவு நல்லொரு விடயம். இந்த பிறப்பில் அவருடைய குரு சேவை மக்களை காப்பாற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றதை இந்த சத்சங்கத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். கிரியா யோகத்தை குருமார்கள் படிப்பிக்கின்றார்கள், அதற்கு சேவை செய்கின்றார்கள், நாங்களும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பாண்டித்தியம் என்பது, நாத யோக பாண்டித்தியம் என்பது ஒரு சிலரால் தான் முடியும். எனக்கு தெரிந்தவரை இன்று வரை அது யோகி ராமையா அவர்களாலும் சுவாமி ராமர் அவர்களாலும் செய்யப்பட்ட விடயம் ஆகவே இருக்கின்றது. வேறு ஒருவரும் அந்த நிலைக்கு கிரியா யோகத்தில் வந்ததாக எனக்கு தகவல் தெரியாது, வந்ததாக செய்தியும் இல்லை. ஆகவே அந்த அற்புதமான கலையை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கிரியா யோகா சேவையுடன், கிரியா யோகத்தை படிப்பிப்பதுடன், கிரியா யோகா தீட்சை கொடுப்பதுடன் என்னுடைய குரு செய்திருக்கின்றார். அவர் அதை விட்டு செல்லும் போது நான் அவருடைய பணியை அவருடைய வேண்டுகோளுக்கு நங்க செய்து கொண்டு வருகின்றேன். இருப்பினும் அவர் அடைந்த அந்த நாத யோகத்தை என்னால் அடைய முடியவில்லை. அதாவது நாத யோகத்தை அடைந்திருக்கின்றேன், ஆனால் அந்த சிகிச்சை செய்யும் அளவிற்கு என்னை பக்குவப்படுத்தி அந்த நிலைக்கு வர முடியாது இருக்கின்றது. அது ஒரு சிலரால் தான் முடியும் என்று சொல்லி இன்றைய அவருடைய நாளில் அவர் எங்களுக்கு தந்த இந்த யோகக்கலை உலகத்தில் மீண்டும் எங்கள் மூலமாக சாதகர்கள் மூலமாக பரவ வேண்டும். பாபாஜியின் கிரியா யோகம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். எல்லோரும் இப்படியான யோகத்திலிருந்து அவர்களுடைய உடலுக்கு தேவையான பிராணசக்தியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்து எங்களுடைய வினா உடை பகுதிக்கு பாபாஜியுடன் சேர்ந்து உடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். உங்களுடைய வினா உடைகள் எந்த வினா உடைகளாகவும் இருக்கலாம் என்று, இது நாங்கள் யோகி சுவாமி ராம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி அலசி இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்போது வினா உடைக்கு செல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.